கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாய் அளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்புக்காக தாழ்மையோடு நாம் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். அப்ப கடந்த வாரத்தில் நாம புதிதாக 6வது பாடத்திற்குள்ள நாம் நுழைந்திருக்கிறோம். அதாவது சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், தி ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் எக்லீசியா. அப்போ சில நாட்களாக ஒரே விதமான டாபிக், ஒரே விதமான தலைப்பு நம்ம ஆராய்ந்து பார்க்கிற மாதிரி சில சமயங்களை நமக்கு மனசுக்குள்ள கேட்ட பாயிண்ட்ஸே கேட்டிருக்கிற போல நமக்கு தோணலாம். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, அதற்குள் ஒரு சிறு வித்தியாசங்கள் அங்கு இருக்கும். அந்த வால்யூம்ல அப்படித்தான் நமக்கு தொடர்ச்சியாக அங்கு வருது பார்க்கிறோம். அப்ப 5வது பாடம் வந்துட்டு இந்த புது சிருஷ்டியின் அமைப்பு என்று சொல்லும் போது அந்த அமைப்புல இருக்கக்கூட ஒவ்வொரு பதவிகள் பத்தி பேசினார், ஒவ்வொரு பொறுப்புகள், அந்த பொறுப்புகளுக்கு தகுதியான சகோதரர்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று பேசினார். அடுத்த பாடம் நம்ம இன்றைக்கு பார்க்கும் போது அதுல அந்த பொறுப்புகள்ல இருக்கும் பொழுது சில தவறுகள் நடக்கலாம், சில குறைவுகள் நடக்கலாம். அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல அந்த சபையினுடைய ஒழுங்குமுறைகள் கெட்டு போயிடலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல நாம் எப்படி நடக்கணும், அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளணும், எப்படி கையாண்டா தேவனுடைய பார்வையில அது சரியா இருக்கும், அந்த சபையினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அது உதவியா இருக்கும். சோ அந்த வகையில இந்த 6வது பாடம் இருக்கிறதுனால சில சமயங்கள்ல ஒரு வேலை அப்படி உங்களுக்கு தோணலாம். ஆனாலும் கூட அது நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருந்து அங்க சொல்லியிருக்கிற அந்த 1-2 வித்தியாசமான கருத்துக்கள் என்னவோ அதை புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அப்போ ஏன்னா இது நம்ம படிச்சு அதை எடுக்கும் பொழுது எனக்கு கூட அதே உணர்வு தான் இருந்துச்சு. போன சப்ஜெக்ட்ல சொன்ன விஷயங்களே தான் இந்த சப்ஜெக்ட்லயும் கூட சொல்றாரு. ஆனாலும் கொஞ்சம் கவனிக்கும் போது இல்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, அதனுடைய அவசியம் கூட ஏதோ ஒன்னு இருக்குது, அதனால தான் பிரதர் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த 6வது பாடத்துல எப்பைடு மினிஸ்ட்ரி. அப்ப நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஊழியத்தை தேவன்கிட்ட நிறைவேற்றும் பொழுது ஒருவொருத்தருக்கும் ஒரு ஒரு கடமைகள் இருக்கு இந்த சத்தியத்துல இல்லைங்களா. ரொம்ப முக்கியமா சகோதரர்களுக்கு அவர்கள் இந்த சுவிசேஷத்தை எங்க எல்லாம் எடுத்து செல்லணுமோ அங்க எல்லாம் எடுத்து செல்லணும். ஒருவேளை அந்த போதகராகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவங்களும் சரி, மற்ற எல்லா வகையிலும் மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் சரி, அதே சமயத்தில் சகோதரர்களுக்கு உறுத்துணையா சகோதரிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு கடமை இருக்கு. அதே சமயத்தில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஒரு சபைக்கு என்றே ஒரு தனி கடமை இருக்கு. தனிப்பட்ட கடமைகள் இருக்கு நிறைவேற்ற வேண்டியது, சபைக்கு ஒட்டுமொத்த சபைக்குமே சேர்ந்து சில கடமைகள் இருக்கு. ஆனா இந்த கடமைகள்லாம் பொதுவா எந்த விஷயத்துல இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படியும் விதத்தை அறுவடை வேலை நடந்து முடியணும். அப்போ அறுவடை வேலை நடந்து முடியணும்னா அநேகர் தனிப்பட்ட முறையில அநேக இடங்களுக்கு தேவன் எங்க குறிப்பிட்டு சொல்றாரோ அங்க போயிட்டு அந்த ஜனங்களுக்கு மத்தியில சத்தியத்தை சொல்லணும். சொல்லி இந்த சத்தியத்துல அந்த புது ஜனங்களை தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம அழைத்து வரணும். அப்ப அநேக சகோதரர்கள் இதுல இருக்கலாம், அவங்களுக்கு உதவியா அநேக மற்ற சகோதரர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு உதவியா மற்ற சகோதரிகள் கூட இருக்கலாம். அதே போல ஒரு ஒரு சபைக்கு என்று சொல்லி சொல்லிட்டு நாம சில திட்டங்கள் வகுக்கும் போது சில டார்கெட் வச்சு நம்ம இந்த வேலையை செய்வோம். கண்டிப்பா எப்படி நம்ம ஒரு ஒரு கிளிஷாவா ஒரு பப்ளிக் மீட்டிங்கோ இல்லாட்டி ஏதாவது செய்யறோம் நாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்ப என்னன்னா நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இந்த புது சிருஷ்டி அழைப்புல இந்த வாய்ப்புல இருக்கக்கூடிய நம்ம ஒருவருத்தருக்கும் தனிப்பட்ட கடமைகள் இருக்கு, அதே சமயத்துல சபை என்று சொல்லும் பொழுது அவங்க எல்லாருக்கும் சில கடமைகள் கூட இருக்கு. கண்டிப்பா இந்த கடமைகளை நாம் நிறைவேற்றும் போது நமக்கு இன்றியமையாத ஒண்ணு என்னன்னா பணம், அதாவது பொருளாதாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த பொருளாதாரத்துக்கு நம்ம சில முயற்சிகள் சபையாகவும் எடுக்கணும், இல்லாட்டி எப்படி தனித்தனி வகையில ஒரு ஒருத்தரும் அந்த பொருளாதாரத்தை தங்கை தாங்கே சார்ந்து இருந்துக்கணும். இதை பற்றிய கருத்துக்கு இந்த மாதிரியான காரியங்களும் சில சமயங்களில் நமக்கு குழப்பங்கள் வரலாம், சில சமயத்துல தெளிவில்லாத எண்ணங்கள் இருந்துட்டு நாம தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லாட்டி தேவன் அங்கீகரிக்காத முறையில நாம் நிலைச்சு நின்றுட்டு ஊழியம் கூட செஞ்சுட்டு இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த விஷயத்துல தெளிவில்லாத ஒரு சிந்தையில ஒரு எண்ணத்துல நாம் இருந்தோம் என்றால் அது ரொம்ப அது சரியா இருக்காது. அப்போ இந்த காரியங்கள் குறித்து தான் அங்க கேட்கிறார் எப்பைடு மினிஸ்ட்ரி. அப்ப நாம் இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு பெயர் சபைகள்ல இந்த நம்முடைய நாட்கள நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவர்களுக்கு பெயர் சபையில நாம் சொல்றோம். அப்போ ஒரு ஒருத்தருக்கும் கண்டிப்பா என்ன கொடுக்கறாங்க, பாஸ்டர், பிஷப், கார்டினல்ஸ், இல்லாட்டி சர்ச்ல இருக்கிற ஒரு ஒரு வேலைக்காரங்க, அவங்க கண்டிப்பா யாருடைய வேலையத்தான் செய்யறாங்க, அவங்களுடைய பார்வையில் தேவனுடைய வேலையத்தான் செய்யறாங்க. சரி, அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அதை விட்டுடலாம், ஆனா அவங்க எந்த வேலையத்தான் செய்யறாங்க, தேவனுக்கு ஊழியம் தான். ஆனா அதுக்கு கண்டிப்பா அவங்க என்ன பெற்றுக்கொள்ளுகிறாங்க, சம்பளம் வாங்கிக்கிறாங்க, பெய்டு மினிஸ்ட்ரி, அதுக்கு பேர் தான் பெய்டு. அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அவர்களுக்கு கூலி கொடுக்கறாங்க. அப்ப கூலியை பெற்றுக்கொண்டு தான் ஒரு ஒருத்தர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பெயர் சபைகள்ல, பெயர் சபைகள்ல வேலை செய்யறாங்க இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல. ஆனால் இதே விஷயமே ஆதி கால சபையில அப்போஸ்தலருடைய நாட்கள்ல போனோம்னா அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் இப்படித்தான் இருந்ததா அப்படி நாம சிந்திச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இல்லவே இல்லை. அப்போஸ்தலர்களுடைய ஊழியம், அவர்கள் எந்த ஒரு கூலியும் எந்த ஒரு சம்பளமும் பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த சுவிசேஷத்தை உலகத்துக்கு பிரசங்கிக்கவில்லை. அப்போ வேத வசனங்கள்ல நமக்கு தெரிந்திருக்கிறபடி நாம பார்க்கும் போது நம்முடைய இரட்சகர் இயேசு, அவருடைய 12 அப்போஸ்தலர்கள், அவங்களோடு இருந்துட்ட மற்ற சீஷர்கள் எல்லோரும் வசனங்கள் காண்பிக்கிற பிரகாரம் ரொம்பவும் ஏழையான ஜனங்கள் தான், புவர் பீப்புள். அவர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் கர்த்தர் இயேசு அவருடைய 12 சீஷர்களே மற்ற சீஷர்கள் கூட அங்க இருந்தாங்க. ஒரு விதி விலக்கா ஒரு 2-3 பேர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தாங்க. அது யார் அப்படி சொல்றாரு அப்படின்னா யாக்கோபு, அதே சமயத்துல நம்ம யோவான், மத்தேயு, இந்த 3 பேரும் 12 பேர்ல கொஞ்சம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல கொஞ்சம் அதிகம் பெற்றவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா மற்ற எல்லாருமே ரொம்ப சாதாரண ஜனங்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும் 7 பேர் மீன் பிடிக்கிற சாதாரண ஜனங்கள் தான். அப்போ இவர்கள் ரொம்பவுமே ஏழ்மையான நிலையில தான் இருந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாலும் கண்டிப்பா இன்றைக்கு நடக்கிற பிரகாரமே யாருமே தேவனுடைய சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்வதற்காக சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செஞ்சது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த முறை அந்த ஆதிகால சபையின் முறையாக அங்க இல்ல நாம பார்க்கிறோம். ஆனா என்ன மாதிரியான சூழ்நிலை அங்க இருந்துச்சு அப்ப நம்ம பார்க்கும் போது, யூதர்களுக்கு மத்தியில கிறிஸ்து இயேசு இருந்தாரு, 12 சீஷர்கள் இருந்தாங்க. அப்ப யூதர்களுக்குன்னே ஒரு முறை ரத்தத்துல ஊறி போயிருந்துச்சு. அவங்க எப்பயுமே என்ன தருவாங்க, லேவியர்களுக்கு தசம பாகம் தருவாங்க. அப்ப இது கர்த்தர் இயேசுனுடைய நாட்களில் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, இது தேவனுடைய ஊழியம் என்று எதெல்லாம் யூத ஜனங்கள் நினைத்தாங்களோ அந்த ஊழியத்துக்கு எல்லாமே அவங்க மனம் முகந்து சில அர்ப்பணிப்பு செஞ்சாங்க, சில உதவிகள் செஞ்சாங்க. யாரு? யூதர்கள். அப்படி செய்யும் பொழுது சரிங்களா, அவங்க எந்த நோக்கத்துல செஞ்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அந்த செய்யும் பொழுது இப்போ நம்ம 12 சீஷர்களுக்கு கூட ஒரு கேஷியர் இருந்தாரு, ஒரு பொருளாளர், யூதாஸ்காரியோ. அது வசனம் பார்த்தோம்னா நமக்கு அது கண்டிப்பா தெரியும், பார்க்கணும். ஏன்னா அந்த வசனத்தை இன்னைக்கு அந்த கோணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கணும். யூதாஸ் காரியோத்துக்கு உண்மையிலேயே அப்ப இருந்த அந்த கிறிஸ்துவின் சபையில என்ன பொறுப்பு இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது, அவர் ஒரு பொருளாளர், அதாவது கேஷியர், ட்ரெஷரர். வசனம் நீங்க படிங்க, யோவான் 12:6. திருடன் எல்லாம் விட்டுடுங்க, இங்க வசனத்தில் நாம பார்க்க வேண்டியது அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, ஒரு பொறுப்பு, பணப்பை வச்சிருந்தார். அவர் வந்து ட்ரெஷரர், அவர் பொருளாளர். இன்னொரு வசனம் படிங்க, 13:29. ஆம், யூதாஸ் பணப்பை வைத்துக் கொண்டு இருந்த படியினால், அந்த 12 பேர் அவரோடு அவங்களோடு சேர்ந்து கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷத்தின் வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள சில அர்ப்பணிப்புகள் மனம் மூந்து அவங்க செய்யும் பொழுது, அப்போ இவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொதுவா ஒரு பொருளாளர் அங்க இருக்கிறாரு, யூதாஸ் காரியோத்து. அவர்கிட்ட பணப்பை இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது இந்த வகையில அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திற்கு எந்த விதத்திலையும் குறைவுகள் ஏற்படவே இல்லை. அப்போ இப்படி கிடைக்கக்கூடிய அந்த சில அர்ப்பணிப்புகள், சில காணிக்கைகள், அதை வந்துட்டு அவர்கள் வைத்துட்டு அவங்களுடைய தேவைகள் அங்க பூர்த்தி செஞ்சாங்க அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா எங்கேயுமே நமக்கு வசனங்கள்ல எந்த சமயத்திலும் இவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக யாரிடமும் உதவியை கேட்டது போன்ற ஒரு தோரணை வசனத்துல இல்லவே இல்லை. அது நான் இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். அண்ட் Though it is equally evident, எப்படி அவர்களுக்கு ஒரு பொதுவா ஒரு பொருளாளர் இருந்து அவர் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அர்ப்பணிப்புகள் வச்சுட்டு தங்களுடைய காரியங்களை அவங்க பார்த்து கொண்டார்கள் என்று நமக்கு நிச்சயமா தெரியுதோ, அது போலவே though it is equally evident that they never solicited alms, அவர்கள் எந்த சமயத்திலும் பணத்துக்காக உதவிக்காக மற்றவர்களிடத்துல கெஞ்சினது கிடையாது. அந்த சாலிசிட்டருக்கு பெக்கிங்க, அவங்க யார்கிட்டையும் போய் கேட்டுட்டு நின்றுட்டதெல்லாம் இருந்தது கிடையாது. மாறாக இதெல்லாம் எப்படித்தான் வந்தது நாம பார்க்கிறோம் என்றால், அவர்களாக இவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை பார்த்து சில காணிக்கைகள் சில கிஃப்ட் அவங்க தரும் பொழுது அதை வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகள் மாதிரி தான் பார்த்துட்டு அங்க வாழ்ந்தாங்க. அது மாத்திரமில்ல, வேத வசனங்கள் சில வசனங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் இயேசுவுக்கு ரொம்பவும் நேசிக்கப்பட்ட சில சகோதரிகள் இருந்தாங்க. அந்த சகோதரிகளே அவங்க நல்ல வசதி படைத்தவர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவங்க சில பங்கு கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆதிகால சபையில கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் நடந்த விதம் சொல்லும் பொழுது இங்க அந்த வசனங்கள் படிக்கிறோம். ஒரு இடத்துல நீங்க படிங்க, மத்திய 27:55-56 வசனங்கள் படிக்கலாங்க. ஆமாம், இயேசுவிற்கு ஊழியம் செய்த சகோதரிகள். அப்போ இங்க நாம என்ன சொல்லலாம்னா, இவர்கள் வந்துட்டு அவங்க இந்த வகையில் அங்க செஞ்சிருக்கிறாங்க கர்த்தர் இயேசுவுக்கு. இன்னும் கூட தெளிவா எங்கன்னா லூக்கா 8:2-3 வசனங்கள்ல படிக்கலாம். ஆமா இல்லைங்களா, சில சிஸ்டர்ஸ் பத்தி அங்க பேசும் போது அவங்க யாரு, ஏரோதியா ஏரோதினுடைய காரியக்காரன் மினிஸ்டர் இல்லைங்களா, அவங்களுக்கு பிஏ மாதிரி இருக்கக்கூடியவர், அவங்களுடைய மனைவி அங்க சூசன்னால், அப்புறம் இன்னொருத்தங்க பத்தி சொல்றாங்க. அப்போ இந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப கொஞ்சம் தேவன் அந்த வசதி படைச்சவங்களா இருந்தாங்க. இவர்கள் இவர்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு, தங்களுடைய ஆஸ்திகள்னால அங்க ஊழியம். அப்ப என்னன்னா அந்த ஏர்லி சர்ச் ஆதிகால சபையில இந்த கர்த்தர் இயேசுவும் 12 அப்போஸ்தலர்களும் இந்த சுவிசேஷம் அவங்க மாத்திரம், அதுக்கப்புறம் இந்த 70 சீஷர்கள் இப்படி எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது, அப்போ அவர்கள் வந்துட்டு எங்கேயுமே தங்களுடைய தேவைகளுக்காக யாரிடத்திலயுமே அவங்க கேட்டது கிடையாது. அது மாதிரி எங்கேயும் நமக்கு கஷ்டமே இல்லவே இல்லை, அவங்க செய்யவே இல்லை. அதே சமயத்துல அங்க அவங்களுக்குள்ள இருந்த சில சகோதரர்கள் சில சகோதரிகள் அந்த ஜனங்கள் அவங்களுக்காக தோன்றி அவர்கள் மனமுவந்து கொடுக்கக்கூடிய காரியங்கள் தேவனுடைய ஊழியம்காக, பிரதர்ஸ்காக இல்ல, தேவனுடைய ஊழியத்துக்காக அவங்க கொடுக்கும் பொழுது அதைய வைத்துக் கொண்டு அதைய சார்ந்து வந்துட்டு அவங்க இருந்தது பாக்குறோம். இன்னும் ரொம்ப அருமையானா ஒரு வசனம், கர்த்தர் இயேசு எப்படி இதைத்தான் நம்பி இருந்தாரு, இதை கூட நம்பி இல்ல, ஹி ட்ரஸ்டட் டு தி ஃபாதர்ஸ் ப்ரொவிஷன். கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் அவருடைய வேலைய நாம செய்வதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உறுதுணையா இருந்து வழி நடத்துவார் என்கிற அந்த ஒரே பிதாவாகிய தேவன் மேலேயே அவர் நம்பிக்கையை வச்சுட்டு, அண்ட் சேட்டன் அப்படி அதுதான் அவருடைய பிரதானமான நம்பிக்கை. அப்புறம் இந்த சகோதரிகள் மூலமா கூட அங்க அவங்களுக்கு அங்க உதவிகள் இருந்தது பார்க்கிறோம் சரிங்களா. அப்போ ஒரு இடத்துல சொல்லும் போது பிரதர் ரசூல் சொல்றார், ஒருவேளை கர்த்தர் இயேசு தம்முடைய ஊமைகள் தம்முடைய போதனைகள் இவைகளுக்கு மத்தியில ஏதாவது பணம் பார்க்கணுங்கிற நோக்கில் ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருந்தா போதாத அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனா கண்டிப்பா அவர் அந்த சுயநலத்துல எங்கேயுமே செய்யவே இல்லை. கர்த்தர் இயேசுனுடைய பிரசங்கம் எல்லாம் ரொம்ப எளிமையாகவும் தேவனுடைய சித்தத்தை காண்பிக்கக்கூடியதாக மாத்திரமே தான் அங்க இருந்துச்சு. அது நமக்கு அங்க பார்க்க, ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் தவறி போயிட்டாரு, அவர் வந்துட்டு பணத்தை ஆசையில, அவர் யார், யூதாஸ் காரியோத், மற்ற யாருமே அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு காரியத்துக்குள்ள போகல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு இந்த பாபிலோன் அமைப்பு அப்படியே டெட் அகேன்ஸ்டா அங்க இருக்கு. இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர்கள் வந்துட்டு பணத்தின் மேல ஒரு விருப்பம், அப்போ பண ஆசை, அந்த செல்வமே உலகத்தின் ஆசீர்வாதம் இதன் மேல தான் அவங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற பாபிலோனோடு இன்னைக்கு இருக்கிற உண்மையான சபைய ரசல் கம்பேர் பண்ணி சொல்லும் போது, ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் கிட்ட உண்மையான கர்த்தருடைய விசுவாசிகள் சபை அங்க இந்த ஸ்பிரிட் இல்ல, அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க சொல்றாரு. அதே போல இப்ப அறுவடை நடந்து கொண்டு இருக்குது, ஆனா இந்த அறுவடைக்கு தேவன் தான் நம்மள என்ன பண்றாரு, எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாரு. இப்ப எவ்வளவு இந்த அறுவடைன்னு சொல்லும்போது இது எவ்வளவு பெரிய வேலைங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கும் ஒரு சாட்சி, சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதுக்குள்ள இருக்கிறவங்கலாம் ரொம்ப பெரிய ஆட்கள் கிடையாது, ரொம்ப சின்ன ஜனங்கள் தான். ஆனாலும் இந்த வேலை போக போக வல்லமையா தான் நிறைவேறிட்டு இருக்கிற பொழுது முழுவதும் யாருடைய பராமரிப்புல இருப்பது தெரியுது அப்படின்னா தேவனுடைய பராமரிப்புல நாம் இருக்கிறோம், நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல வேற சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஒருவேளை பணம் யாராவது சம்பாதிக்கணும், ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் என்று சொன்னா அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் அது பிசினஸ்ல போய் பார்த்துக்கலாம். ஆனா யாருமே தேவனுடைய ஊழியம் செய்யும் பொழுது பட் லெட் நன் பிகம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுனுடைய சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரரா ஒருத்தர் வரும் பொழுது ஒருத்தருமே இந்த பணம் பார்க்கக்கூடிய பணம் பார்க்கறது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, அப்போ அதைய சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தோடு யாரும் வருவது அங்க கூடாது. மாறாக அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்கணும். அது என்னன்னா லவ் ஃபார் காட் அண்ட் ஃபார் ஹிஸ் ட்ரூத் அண்ட் ஃபார் ஹிஸ் பிரதரன். தேவன் மேல அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் மேல அன்பும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிற சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு, இது மாத்திரமே ஒருத்தர் தேவனுக்கு வேலை செய்யறதுக்கு இது மாத்திரமே அவங்களுடைய எண்ணமா இருக்கணும். இந்த ஒரு நோக்கம் மனசுக்குள்ள வச்சுதான் ஒரு ஒருத்தரும் அந்த வேலையை வந்துட்டு அங்க செய்யணும். அதே சமயத்துல ஒருவரும் இந்த ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தரும் சொல்லும் பொழுது சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பலி செலுத்தணும். எதைனா தங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஈஸி சொல்றாரு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாருன்னா சாக்ரிஃபைஸ் ஈஸ் அண்ட் வெல்த் அண்ட் ஹானர் ஆஃப் மென் இல்லைங்களா. நம்ம ரொம்ப சுலபமா இந்த வேலையை செய்யணும்னு நினைக்க கூடாது, மாறாக அந்த எண்ணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டங்கள் பட்டு இந்த ஊழியம் செய்யணும். அன்றாட வாழ்க்கையில் இந்த ஊழியத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, பொருளாதாரத்துக்குன்னு ரொம்ப. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு டாபிக் முக்கியமா பொருளாதாரம் பத்திட்டு, அப்போ அந்த பெய்டு மினிஸ்ட்ரியா அந்த ஊழியம் வந்துட்டு சம்பளம் கொடுக்கப்பட்ட ஊழியமானு சொல்லும் போது டிஸ்கஸ் பண்றோம். அப்ப பெரும்பாலும் அந்த பொருளாதாரமா இருக்கும் பொழுது கண்டிப்பா இங்க என்னதான் சொல்றாருன்னா இந்த மாதிரி நம்ம சுலபமா செய்யணும்னு நினைக்க கூடாது. அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒருத்தரும் அநேக விஷயங்களை பலி செலுத்திட்டு அவர்கள் வந்துட்டு இந்த ஊழியம் வந்துட்டு அங்க செய்யணும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலை உண்மையான சபைக்கு இப்படி இருக்குது, ஆனா பேபிலோனுக்கு அப்படி இல்ல. ஏன்னா இன்னைக்கு பேபிலோன்ல பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பதவிகள் இருக்கு, ரெவரண்ட் சொல்றாங்க போதகர்கள், ரெவரண்ட். அதே மாதிரி நிறைய இருக்குது பதவி, இங்கிலீஷ்லயே படிக்க வெரி ரெவரண்ட், அப்ப ரெவரண்டை விட கொஞ்சம் பெரியவர். அதுக்கப்புறம் மோஸ்ட் ரெவரண்ட், இவர் வெரி ரெவரண்டை விட கொஞ்சம் இன்னும் மேலான பதவி. அப்புறம் கடைசியா டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி டிடி, நிறைய பாஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க இன்னைக்கு அந்த பேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்போ இந்த பதவிகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஊதியம் கிடைக்குது, சம்பளம் கிடைக்கும். ஆனா ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு சில சமயங்கள் கிடைக்கலாம், ஆனா அது எதின் அடிப்படையில் இருக்குதுன்னா அவருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பேபிலோன்ல என்ன நடக்குது அப்படின்னா அவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படல, அவர் கையில எவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறாங்க, எத்தனை விசுவாசிகளை இவர் அட்ராக்ட் பண்றாரு தன்னுடைய போதகத்தினால, இவருக்கு கீழே எத்தனை காங்கிரகேஷன் இருக்கிறாங்க, அதன்படி அதாவது எந்த அளவுக்கு சபைக்கு வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு யாருக்கு வருமானம் பிக்ஸ் பண்றாங்க பேபிலோன்ல. அந்த போதகர்களுக்கு இந்த ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட், வெரி ரெவரண்ட், டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி இவங்களுக்கு அங்க சொல்றது தான் நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இது என்ன சொன்னா பிரதர் ரசல் ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறாரு கர்த்தருடைய உண்மையான சபைக்கும் அதே சமயத்துல அந்த பேபிலோனுக்கும் இருக்கக்கூடிய அந்த காரியம். அதனால்தான் இப்போ அந்த போதகர்கள் இன்னைக்கு இவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ, இன்னைக்கு இவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ, எந்தெந்த வகையில எல்லாம் இவங்க காசு பாக்குறாங்களோ, எந்தெந்த வகையிலாம் இவங்க சம்பாதிக்கிறாங்களோ, அது எல்லாம் தீர்க்க தரிசனமா ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம் இன்னைக்கு. ஏசாயல 56 அதிகாரம் 10-11 வசனங்கள் படிங்க. பாருங்க ரொம்ப அழகா தான் சொல்றாரு என்னன்னா 10-11 படிங்க.
திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்.
பாருங்க அவனுடைய காவற்காரர், அதுதான் இந்த சபையில வழி நடத்தக்கூடியவர்கள் கலசபை சொல்லும் போது, எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமை யான நாய்கள். அதனால என்ன பண்ணிட்டானா, நீங்க வால்யம் நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல் அப்படின்ட்டு என்ன போட்டிருக்காரு பிரதர், ஒரு பெரிய டி போட்டு ஒரு டேஷ் போட்டார், ஒரு பெரிய டி டேஷ், மறுபடியும் ஒரு டி டேஷ். ஆனா பொதுவா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த டிடிக்கு டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி, ஆனா இவரு டேஷ் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு இந்த வசனம் காமிக்கிறார். இப்ப டிக்கு என்ன அர்த்தம் நல்லா நினைச்சு பாருங்க. பிரதர் ரசல் ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணுவார். அவங்க டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி சொல்றாங்க, ஆனா பைபிள் சொல்றது இவங்க டி டேஷ் டி டேஷ், அவ்வளவுதான் சரிங்களா. அதான் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக்கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று, அதான் ரெண்டு டி இல்லைங்களா. அப்புறம் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். அப்ப அவர்களை பற்றின சில வசனங்கள் இன்னும் படிக்கலாம். மீகா 3:11. பாருங்க, பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அப்புறம் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், பணத்துக்கு குறி சொல்லுகிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்டன்டம் இதுதான் அங்க நடக்குது. அப்ப நீங்க நம்ம கவனிக்கலாம், நமக்கு நல்லா தெரியும் பிராக்டிக்கலா, நம்ம அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். அப்ப அவர்கள் நியாயம் தீர்த்தா பரிதானத்துக்கு, அவங்க ஊழியம் செஞ்சா அது கூட என்ன சொல்றாங்க, பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறாங்க, அப்புறம் கூலிக்கு உபதேசம், அதே சமயத்துல பணத்திற்கு குறி சொல்லுகிறாங்க. அப்போ ஒரு சுயநல நோக்கம் இருக்கும், இதை மயமா வச்சுதான் அவங்க வந்து தேவனுக்கு ஊழியமே செய்யறாங்க. இன்னைக்கு அதுதான் சிஸ்டம் ஆயிருக்கு, அதுதான் முறை, அதுதான் இன்னைக்கு கிறிஸ்டன்டம், கிறிஸ்தவ மண்டலம் இப்படித்தான் இருக்கு. ஆனா உண்மையான சபையில அப்படி இல்லை. அதுக்கு மேற்கோள் காப்பினாரு அங்க ஆதிகால சபையில அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு, அவங்களுடைய ஊழியம் அங்க எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லும் போது அங்க சில விஷயங்கள் இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு, அது நம்ம வேணாம், அது நம்ம போதும். அப்ப இது ரெண்டு போதும். அப்ப நாம இப்படி நாம சொல்லும் போது அவங்க கூலிக்காக வேலையே செய்யக்கூடாது, உண்மையான கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற ஊழியக்காரர்களே சீஷர்கள் கூலிக்கு செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது சில சமயங்கள்ல சிலர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்ல அப்படி சொல்ல முடியாது, என்னன்னா ரொம்ப அதிகம் வாங்காம இருக்கலாம், வாங்காமலேவும் இருக்க கூடாது, புரியுதுங்களா. எதை நம்ம என்னன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் விட்டுறலாம், புரியுதுங்களா. ரொம்ப அதிகமாகவும் வாங்க வேண்டாம், வாங்காமலேவும் ஏதோ ஓரளவுக்கு அப்படின்னு சில சமயங்களில் சில பேர் சொல்றாங்க இந்த ஊழியம் செய்யும் போது. ஆனா ஏன்னா இவங்க இதுக்கு காண்பிக்கிற வசனங்கள் கூட இருக்குது. வசனம் 1 லூக்கா 10:7.
அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள்.
அந்த நீங்க ஒரு வீட்டுக்கும் போய் அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் இயேசு சொல்லும் போது நீங்க அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது சொல்லிட்டு அந்த வீட்டுல நீங்க தங்குங்க, அங்க உங்களுக்கு கொடுக்கறத புசிச்சு குடியுங்கள். அப்புறம் கரெக்ட், இந்த வசனம் தான் அவங்க கோட் பண்றாங்க, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரராய் இருக்கிறான் இல்லைங்களா. அப்படி சொல்லிட்டு இன்னும் கூட ஒரு வசனம் சொல்றாங்க, அது 1 கொரிந்தியர்ல 9:11. ஒருவேளை நாமளே கூட நினைக்கலாம், வசனப்படிங்க. 1 கொரிந்தியர் பாருங்க, அப்போ பவுல் சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன விதைச்சிருக்கிறோம், ஞான நன்மைகள் விதைச்சிருக்கிறோம். உங்க இடத்துல இருந்துட்டு நாங்க என்ன என்ன எடுத்தா சரீரன் கார்னல் திங்ஸ் நாங்க உங்ககிட்ட இருந்து எடுத்தா அது என்ன சொல்ற, அது பெரிய காரியமா. அப்போ இந்த ரெண்டு வசனத்தையும் பெயர் சபையில இந்த சம்பளம் பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஊழியத்திற்கு ஆதாரமா வைக்கிறாங்க. கண்டிப்பா இங்க அப்போஸ்தல் பவுல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாரு, ஆனா அவர் எதுக்கு சப்போர்ட் பண்றாரு நம்ம அங்க பாப்போம். அப்ப இங்க சொல்லும் பொழுது இது எந்த நோக்கில் சொல்றாரு, அதாவது வேலையால் கூலிக்கு பாத்திரங்க, அதே சமயத்துல ஞான நன்மைகள் விதைச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாம்சம் பார்த்து சரீர நன்மைகள் பெற்றுக்கொள்ளாம. எந்த காரணத்துல சொல்றாங்கன்னா இது வந்துட்டு அடிப்படை விஷயங்களுக்கு சொல்றாரு. இப்போ அந்த வசனங்கள் எந்த கோணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதை வச்சுட்டு இந்த வசனங்களை வச்சுட்டு நிறைய பணம் வாங்கி தங்களுடைய ஐஸ்வர்யத்தை உயர்த்தி கொண்டு அதையவே ஒரு தொழிலா வச்சுக்கக்கூடிய நோக்கில் சொல்லல, மாறாக எந்த நோக்கில் சொல்லிருக்குன்னா, இந்த தேவன் வேலை செய்யும் பொழுது நமக்கு சில அத்தியாவசிய விஷயங்கள் இருக்கும், மூன்று வேளை உணவு. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போறார், கர்த்தருடைய சுவிசேஷம் எடுத்துட்டு எங்கேயோ யாருடைய வீட்லயோ தங்குறார். இப்ப என்னன்னா அங்கதான் சொல்றாரு, நீங்க அந்த வீட்லயே தங்கி நீங்க என்ன பண்ணுங்க, புசிச்சு குடிங்க, பேசிக் நீட் அது போதும், அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த அனுமதி இல்லையா? இது எந்த ஒரு வசனத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம் எங்கன்னா 1 தீமோத்தேயு 5:18. கரெக்ட். போர் அடிக்கிற மாட்டை நீங்க என்ன பண்ண வேண்டாம், வாய் கட்டாதிருப்பாங்க. அந்த மாடு மேக்சிமம் என்னதான் பண்ணும், போக போக தன் 4 கால கொஞ்சம் அப்படியே தள்ளி 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 வச்சுட்டு இல்லைங்களா, நாளைக்கு நமக்கு சாப்பிடறதுக்கு வேணுமே இன்னைக்கு மாத்திரம், அந்த மாதிரி இல்ல. மேக்சிமம் அது என்னதான் பண்ணும், அந்த அதுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு தேவையானது என்ன பண்ணிக்கும், அதுதான் அங்க கொடுக்கக்கூடிய மீனிங். அதுதான் அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு. இந்த அர்த்தத்துல இந்த வசனங்கள் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய வேலை நடக்கும் பொழுது சில சமயங்கள்ல அத்தியாவசிய தேவைகள் அவசியமா இருக்கும், அது மாத்திரம் பாத்துக்கணும். ஆனா அது பாத்துக்கணும் சொல்லிட்டாரு, ஆனா நெக்ஸ்ட் வசனங்கள் படிக்கலாம். ஆனா வேற எந்த நோக்கில சொல்லல அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நாமோ இந்த ஊழியத்துல நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. ஆனா இன்னைக்கு பெயர் சபையில் இருக்கிறவங்க இந்த காரியங்கள் காமிப்பாங்க, காமிச்சுட்டு அப்புறம் பைபிள் ஓபன் பண்ணிடுவாங்க, பிரேயர் பண்ணிட்டு நாம பைபிள்ல பணம் வைக்கணும். ஒரு ஒரு பிரேயருக்கு ஒரு பிரைஸ் இல்லையா, அப்படித்தான் அங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அர்த்தத்தில் இல்ல. இப்போ அப்போஸ்தல் பவுல் இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசணும், நாங்க ஞான நன்மைகள் விதிச்சிருக்கிறோம், அதே சமயத்துல சரீர நன்மைகள் பெற்றாது பெரிய காரியமானு சொல்லிட்டாலும் அவர் காண்பிச்ச எக்ஸாம்பிள் என்னன்னா இதுக்கு டெட் அகேன்ஸ்டா தான் காமிச்சார். அதை கூட அவர் என்ன பண்ணல, அதே சமயங்கள்ல பெற்றுக்கொள்ளவில்லை, சில முயலாத சமயங்கள்ல தான் பெற்றுக்கொள்கிறார். மற்ற சமயங்கள் அவர் காமிச்ச சில எக்ஸாம்பிள் தான் நீங்க வசனம் படிக்கலாம். அப்போஸ்தல் 20:33-35. அப்போஸ்தல் 20:33-35. அப்போ அப்போஸ்தல் பவுல் ஒரு ரிலாக்ஸேஷன் காமிக்கிறார், தேவனுடைய ஏற்பாட்டுல நமக்கு இருக்கிற சில உரிமைகள் காமிக்கிறாரு சரிங்களா. அந்த உரிமைகள் காண்பிச்சிட்டாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் காண்பிச்ச முன் உதாரணம் என்னன்னா, இல்ல இல்ல எனக்காகவும் என்னோடு இருந்தவங்களுக்காகவும் நான் என்னதான் பண்ணிட்டேன், என்னுடைய கைகள்னால நான் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு பாலிஷ்டு ஒரு கேரக்டர் அவர் காண்பிச்சிருக்கிறார் நமக்கு அங்க தெரியும். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் நீங்க, 1 கொரிந்தியர் 9:12. இன்னொரு வசனம் 2 பாருங்க, இந்த அதிகாரம் அது என்ன பர்டிகுலர் அதிகாரம்னா பிராக்கெட்ல சொல்றாரு, ஓவர் யூ டு ரெக்கவர் டெம்போரல் திங்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். இந்த அதிகாரம் என்னன்னா, சில ஸ்பிரிச்சுவலா நாங்க சில பிரயாசங்கள் எடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து ஃபிளஷ்லியா சில விஷயங்களை நாங்க பெற்றுக்கொள்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு இல்லீங்களா. ஆனாலும் இங்க என்னதான் சொல்றாரு, சுவிசேஷத்துக்கு எந்த ஒரு விதத்திலையும் தடங்கள் வராத படிக்க நாங்க என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டுட்டோம். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 11:9. நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போது, என்னுடைய நீடு எனக்கு சில சமயங்கள்ல தேவையா இருந்துச்சு, ஆனா நான் யாரும் என்ன பண்ணல வருத்த அப்படின்னா எந்த அர்த்தத்தை சொல்றேன்னா, நான் யாரிடமும் எதிர்பார்த்ததில்ல, கம்பல் பண்ணதில்ல, கட்டாயப்படுத்தினதில்ல, எந்த விதத்திலையும் வருத்தப்படல, ஏன்னா ஒரு புது சிருஷ்டி அப்போஸ்தல் பவுல் இல்லைங்களா. அப்போ இன்னொரு வசனம் படிங்க, அப்படியே படிச்சு முடியுங்க. அடையவே சார்ந்து இருக்கல, ஆனா தேவை இருந்துச்சு. அப்ப என்ன, சில சகோதரர்கள் வந்து அந்த குறைவை என்ன பண்ணிருக்காங்க, நிறைவாக்கி இருக்கிறாங்கன்னா அது வாலண்டரி கிஃப்ட் இல்லீங்களா. மனம் வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு அவர்கள் செய்த அந்த ஒரு காரியம் அது வந்துட்டு என்னைய நிறைவாக்குச்சு அங்க சொல்றார். அப்போ நம்முடைய அந்த சுதந்திரம் சுயாதீனம் கூட இந்த கர்த்தருடைய ஊழியத்துல அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில பாயிண்ட்ஸா இருக்குது. அப்போ கர்த்தரை பின்பற்றுகிற இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிற அங்கங்கள் கூட அப்போ தேவனுடைய ஊழியத்துல இந்த ஒரு சிந்தையில் தான் அங்க இருக்கணும். அப்போ அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் ரொம்ப கிளியரு, நாங்கள் எங்களுடைய கைகளை நாங்க என்ன பண்ணிட்டோம், கண்டிப்பா எங்களுடைய கைகள்ல பிரயாசப்பட்டோம், ஆனாலும் தேவனுடைய விஷயத்துல நமக்கு சில கன்செஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஆனாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு என்னத்தான் காண்பிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு நல்ல முன் உதாரணம் தான் அவங்க காண்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல சில சமயங்களில் பார்க்கும் பொழுது சபை அப்போஸ்தலர்களுக்கு உதவி செஞ்சிருக்குது, அது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். என்ன அது? லார்ட் தி அப்போஸ்தல்ஸ், கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர்கள் அண்ட் தயர் அசோசியேட்ஸ், அவங்களோடு இருந்த மற்றவர்களும், ஹூ டிராவல்ட் அண்ட் கேவ் தயர் என்டையர் டைம் டு தி மினிஸ்ட்ரி, அவர்கள் பிரயாணம் செஞ்சுட்டு தங்களின் முழு நேரத்தையும் சுவிசேஷத்திற்காக தந்திருப்பாங்க, ஆஃப் தி ட்ரூத் சத்தியத்துக்காக, டிட் அக்செப்ட் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் தி பிரதரன் டு மீட் தயர் எக்ஸ்பென்சஸ், தங்களுடைய அந்த சில எக்ஸ்பென்சஸ் செலவுகளுக்காக கண்டிப்பா தங்களுடைய மற்ற சகோதரர்கள் கிட்ட இருந்து வாலண்டரி டிட் அக்செப்ட் ஏற்றுக்கொண்டார்கள். எதையா? வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ், அப்படின்னா அவர்களா மனம் வந்து கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படி சொல்றார். அப்போ சில விசேஷமான ஒரு சம்பவம் கொடுக்கிறார். எங்கன்னா வசனம் நீங்க படிங்க. அந்தியோகியா சபையில நடந்த ஒரு விஷயம். அந்தியோகியா சபையிலிருந்து அப்போஸ்தல் பவுலையும் பர்னபாசையும் வேறு பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்யும் படிக்கு அந்த சபை அனுப்புறாங்க. அது வசனம் வந்துட்டு அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 13:3 வசனங்கள் படிங்க.
அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூவியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏனோனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்குதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமூலம் பற்றினார். அப்பொழுது உபதேசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி
போதும் போதும். அப்போ பாத்தீங்களா, அப்போ இங்க ஒரு சபை, எந்த சபையை பத்தி பேசுறாரு? அந்தியோகியா அண்ட் அந்தியோகியா சபையை பத்தி பேசும்போது அந்தியோகியா சபையின் சார்பாக யார் யார் வெளியே கிளம்புறாங்க? இப்போ அப்போஸ்தல் பவுலும் பர்னபாஸ். அப்போ அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்து, அப்படின்னா இது என்ன அர்த்தம் இல்லீங்களா? அவங்க கைகள் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் மூப்பர்ஸ், ரெண்டு பேரும் எல்டர்ஸ் தான். அப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு புது அதிகாரம் கொடுக்கல. அப்ப இங்க இந்த கைகளை வச்சு இந்த சபையார் என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவினுடைய வழிநடத்தின் படி இவங்க ரெண்டு பேரை மற்ற பட்டணத்துக்கு அனுப்பும் போது கைகள் வச்சு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லும் போது பிரதர் ரசூலுடைய கருத்து இங்க என்னன்னா, இவர்கள் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கும்னா, பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க, கப்பற்பயணம் இந்த மாதிரி பயணம் பண்ணும் போது அவங்களுடைய தேவைகளை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? அந்தியோகியா சபை, அந்த எக்லீஷியா ஏற்றுக்கொண்டிருக்குது. அந்த எக்லீஷியா சார்பில் போய் வேலை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு அப்படி சொல்லிட்டு அதை எதுக்கு பிரதர் ரசல் கம்பேர் பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்படி இன்னைக்கு நாமோ as the watchtower bible and tract society in sending forth pilgrims becoming responsible for their expenses. அதாவது பிரதர் ரசூலுடைய காலத்துல கூட அது நடந்துச்சு. வாட்ச் டவர் இந்த அது யார், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்னுடைய அந்த அந்த அமைப்பு இல்லைங்களா? அப்போ பிரதர் ரசூல் ரொம்ப பெரிய அங்க அவங்க எல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணாங்க. என்னன்னா நிறைய எக்லிஷாய்ஸ் ஆயிடுச்சு பிரதர் ரசூலுடைய ஊழியம். இப்ப நம்ம ரொம்ப கம்மியா செஞ்சுட்டே நமக்கு 7, 8, 10 எக்லிஷாய்ஸ் வருது. அப்ப பிரதர் ரசூலுடைய பீரியட்ல நினைச்சு பாருங்க, ஹார்வெஸ்டினுடைய துவக்கம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவரு கிட்டத்தட்ட 1500 சபைகளுக்கு மூப்பர். அப்ப எவ்வளவு சபை இருந்திருக்கும்? இதுல என்ன பெரிய விஷயம்னா, எல்லா சபைக்கும் என்ன பண்ணும்? ஸ்பிரிச்சுவல் ஃபுட் கொடுக்கணும், ஆவிக்குரிய ஆகாரம். அப்போ சகோதரர்கள் அதான் அங்க அப்ப இருந்தாங்க சில, அதான் அந்த பிராக்கெட் ஓவர் கொட்டேஷன்ல போடுறாங்க பில்கிரிம்ஸ். யார் பில்கிரிம்ஸ் அப்படின்னா, ஒரு ஒரு ஊரில் முறையா போயிட்டு மற்ற சகோதரர்களை பார்த்து தேவனுடைய செய்திகளை பகிர்ந்து சொல்லக்கூடியவங்க. சில இடத்துல ஒரே இடத்துல இருந்துட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு பெற்றிருப்பாங்க. சிலர் வந்துட்டு அநேக பட்டணங்களுக்கு சென்று அநேக சகோதரர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றிருப்பாங்க. அப்ப இந்த பில்கிரிம்ஸ் வந்துட்டு பிரதர் ரசல் அந்த டிராக் சொசைட்டி அவங்க ஊழியம் செய்யும் பொழுது அநேக சகோதரர்கள் பில்கிரிம்ஸ் ஆனாங்க. பிரதர் பாட்டன் ஒரு பில்கிரிம் தான், நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அது அப்படின்னா ஒரு பிளான் படி, யாருடைய பிளான் படி? பிரதர் ரசூலுடைய பிளான் படி. அப்படின்னா அவருடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய பிளான் படி, இன்னைக்கு இந்த டேட்டு கிளியரா இருக்கும் டைம் டேபிள். ரொம்ப திணறிட்டுல இருக்கும், இன்னைக்கு யார் இங்க நல்லா கிடையாது. 1500 சபை, 2000 சபையா இருந்தாலும் எந்த சபையில அன்னைக்கு எந்த பிரதரு டாக் கொடுக்கிறார் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த ஊழியம் அவங்க காலத்துல நடந்துச்சு. அப்போ அந்த எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த சிஸ்டமேட்டைஸ்டு ஒரு ஒர்க் நம்ம கவனிக்கணும். ஏன்னா தேவன் என்னன்னா ஒழுங்கிருக்கு தேவன். அப்ப அவருடைய பிள்ளைகள் கூட அப்படித்தான ஒழுங்கிருக்குதா தேவனா இருக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பார்க்கிறோம், அதாவது என்ன, கர்மத்தோடு செய்யணும், நல் ஒழுக்கத்தோடு கர்மத்தோடு. அப்போ அதை அங்க நடத்தி காண்பிச்சுருந்தாங்க. அப்ப என்ன நம்ம இங்க சொல்ல வரோம்னா, இந்த இது மாதிரி தான் பிரதர் அந்த நம்ம வாட்ச் டவர் கூட செஞ்சாங்க. அந்த பில்கிரிம் பிரதர்ஸ்க்கு வாட்ச் டவரே என்ன பண்ணிக்கும், பொறுப்பேற்றிருக்கும். அப்படின்னா அவர்களுடைய சில வழி செலவுகளுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ் செலவுக்கான பணம் எல்லாம் அவங்களே எடுத்துக்குவாங்க. இவங்க சார்பில் அந்த சகோதரர்கள் போயிட்டு அங்க சொல்லுவாங்க. அப்படின்னா இது எதற்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அந்தியோக்கிய சபையில பவுல் பர்னபாஸ்க்கு அந்த சபை பொறுப்பேற்றாங்க, அது நாம் அங்கீகரிக்கிறோம். அதே போல இன்னைக்கு வாட்ச் டவர்ல இருந்துட்டு நாம நிறைய சகோதரர்களுக்கு பங்கேற்றிருக்கிறோம். அதே போல இந்த மாதிரி சில சமயங்கள்ல சகோதரர்களுடைய அந்த உதவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது அங்க சொல்றார். அப்போ இதெல்லாம் தனிப்பட்ட ஒருத்தருடைய ஊழியத்துக்கு வரும்பொழுது விஷயங்கள். இப்போ ஒரு எக்லீசியா, ஒரு சபைக்கு நிறைய கடமை இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ற விஷயத்துல. அப்ப இந்த சபை என்ன பண்ணணும், சபையினுடைய இயக்கத்துக்கு, அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்க்கு அவங்களுக்கு நிறைய பொருளாதாரம் கண்டிப்பா வேணும். அப்போ இந்த பொருளாதாரம் அவங்க என்ன பண்ணணும் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், எப்படி எங்க தனிப்பட்ட விஷயத்துக்கும் வாலண்டரி கிஃப்ட்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், ஆனா கேக்குறது இல்ல அப்படின்னு சொன்னோமா சொல்றோம் இல்லைங்களா? ஆனாலும் விசேஷம் என்னன்னா, நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் காமிங்க, சொந்த கைகள்ல நீங்க அதைய சம்பாரிச்சிடுங்க. ஆனா சில சமயங்கள் இருக்குது, தேவன் வினோதமான சமயங்கள் அனுமதிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அது உதாரணம் நான் அது இங்க பேசக்கூடாது, ஆனால் இங்க சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னொரு இடத்துல கரெக்டா பேசுறாரு. சீஷர்கள்ட்ட சொல்ல போகுது, நீ யார் யாருக்கிட்ட பணப்பை இருக்குதோ என்ன பண்ணுங்க, நீங்க பணப்பை எடுக்காதீங்க, விட்டுட்டு போயிடுங்க, நீங்க போங்க, உங்களுக்கு தேவையான என்ன பண்றேன் நான் பாத்துக்கிறேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதே சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இப்போ யார் யாருக்கிட்ட பணப்பை இருக்கோ அவங்க என்ன பண்ணுங்க, பணப்பை எடுத்துக்கோங்க. பாருங்க, அது என்ன விஷயம், ரெண்டு விஷயம். அப்போ சில சமயங்கள்ல தேவனை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலை தேவன் சில பேருக்கு அனுமதிச்சிடுறார். அப்போ இவர்கள் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால தேவனுடைய ப்ராவிடன்ஸ் அவங்களை வழி நடத்தும், அவங்களை சுற்றி இருக்கிறவங்களை வச்சுட்டு. அது எதுக்கு, ஹுமிலியேஷன் கத்துக்கணும், தாழ்மை. நம்ம ஒண்ணும் இல்லை, எல்லாமே தேவன் தான், இது கிருபையில கிடைக்குது. அந்த தாழ்மை, தேவன் மேல நம்பிக்கை, தேவனை சார்ந்தே இருக்கக்கூடிய அந்த குணலட்சணங்களை வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அந்த சூழ்நிலை அனுமதிக்கிறார். இப்ப அந்த குணலட்சணம் வந்துடுச்சு உங்களுக்கு, அது உங்களுக்குள்ள கிரவுண்ட் ஆயிடுச்சு, ரூட் எடுத்துடுச்சு, வேர் பிடிச்சிடுச்சு. அப்படின்னா இப்போ சில சமயங்கள்ல தைரியமா இந்த சத்தியத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லா விதத்திலயுமே நீங்க சில ரஃப் கேரக்டர் வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் கால சூழ்நிலை மாற்றி விடாது. இப்ப நீங்க பணப்பைய எடுத்துக்கோங்கன்னா, இப்போ உங்களுக்கான நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, பிரயாசப்பட்டு ஏற்பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ இது ஒரு வினோதமான ஒரு அனுபவம். அங்க சில குணலட்சணங்கள் வளரும், இங்க சில. அப்ப இந்த வாய்ப்புகள் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் அவர் உருவாக்குறார் இல்லைங்களா? அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப ஒரு எக்லிஷாக்கு நாம வரும் பொழுது, அப்போ எல்டர்ஸ் பத்தி சொல்றாரு. எல்டர்ஸ் வந்துட்டு எங்கேயுமே சம்பளம் பெற்றுக்கொண்டு சபைக்கு வேலை செய்யணும்னு எங்கேயும் சொல்லல, அது ரொம்ப மேலோட்டமா சொல்லிட அந்த மாதிரி அர்த்தத்துல அங்க சொல்லல. ஆனா ஒரு சபை என்று சொல்லும் பொழுது இங்க என்ன பண்ணணும்னா, சபை கூட பொதுவா அந்த சபையில இருக்கிற அங்கங்கள் எவ்வளவு வந்துட்டு அவங்களாம் மனம் வந்து கொடுக்கறாங்களோ அதிக, அது சிறிய சின்னதா அளவுல இருக்கலாம், பெரிய அளவுலயும் உதவியா இருக்கலாம், இல்லாட்டி அந்த சபை சின்ன சபையா இருக்கலாம், பெரிய சபையா கூட இருக்கலாம். ஆனாலும் எப்படி தேவனுடைய சித்தம் உணர்ந்து உற்சாக மனதுல அந்த ஒரு உதவி வருதோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது அந்தந்த எக்லீஷாக்கு ரொம்ப ரொம்ப நன்மை. பிரதர் ரசல் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் காமிப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவர் பெரிய வேலை, அந்த வேலையை நம்ம எப்படி, அவர் வந்து சொந்த வேலையை விட்டுட்டார், பெரிய பிசினஸ் மேன் விட்டுட்டாரு இல்லைங்களா? அவருக்கு வருமானம் பணம் இருக்குது, அவன் வருமானம் ஸ்டாப் ஆச்சு. ஆனா இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனல் ஒர்க், உலகம் முழுக்க செஞ்ச ஊழியர், நினைச்சு பாருங்க எவ்வளவு தேவை இருந்தது. அப்ப பிரதர் ரசல் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிளான் போட்டுட்டா அந்த பிளானை எல்லாருக்கும் தெளிவா காமிச்சிடுவார். நாம இது பிளான் பண்ணிருக்கிறோம், இங்க மீட்டிங் இவ்வளவு செலவு, இதெல்லாம் இருக்குது, இதுதான் பிளான், ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்போ இது இவங்க இவர் என்ன பண்ணல, இப்ப இங்க என்ன எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காரு ரசல், ஒரு வார்த்தை சேர்த்து சொல்ல மாட்டார், இவ்வளவு பிளான் இருக்குது மனசுல வச்சு உதவி செய்யுங்க, சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டார், சொல்லவே கூடாது இல்லைங்களா? அது தேவன் மேல முழு நம்பிக்கை வச்சு. ஏன்னா அவர் யாருக்கிட்ட சொல்லுவார், மூணாவது மனுஷன் கிட்டயா, கான்செக்ரேட்டட் பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவார், இது பிளான், இது தேவன் வேலை, நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை, இதுதான் விஷயம். இன்னும் டவுட் இங்க இருக்கும், ஜபத்தில் வைங்க. அப்போ அதையும் பார்த்துட்டு எந்தெந்த யார் யார் எந்த அளவுக்கு அந்த உதவியை சப்போர்ட் கொடுப்பாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு நடந்துச்சு. பிரதர் ரசூலுடைய வாழ்க்கை முழுக்கும் இந்த ஊழியம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. அதே தான் சொல்றாரு, இந்த ஹார்வெஸ்ட் லிக்விட் இப்ப அதைத்தான் தேவன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவர் சொல்றாருன்னா அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்னார் என்று நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஏன்னா அவர் கண் கூட அது பார்த்தாரு. அதே போலதான் சபையில கூட அங்க இருக்கணும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள. ஏன்னா இது இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுதே ரொம்ப பாலிஷ்டு பாயிண்ட்ஸ், ரொம்பவுமே அந்த புது சிருஷ்டிகள் அந்த சுபாவத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல அருமையான கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ ஏன்னா இதுதான் ஸ்கிரிப்சுரல் மெத்தடு, இதுதான் வசனங்கள் சொல்லக்கூடிய மெத்தடு. இதை நாம பின்பற்றும் பொழுது எல்லா வகையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு நமக்கு மேல மேய்ப்பர்களா இருந்துட்டு நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர்கள் நமக்கு பாக்குறாங்க. அதனால முழு நம்பிக்கையை நம்ம அவர்கள் மேல் வச்சுட்டு அங்க செய்வது நமக்கு உகந்த ஒரு விஷயம். அதே சமயத்துல சில சபைகள்ல என்ன ஆகும், இங்க ஒரு வித்தியாசமான பாயிண்ட் பேசுறார், எக்லீஷால போதகர்கள் அதிகமாயிடுவாங்க. உதாரணத்துக்கு அந்தியோக் சபையில போதகர்கள் அதிகமாயிட்டாங்க. அதிகமான உடனே அந்த சபைக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே போன சாப்டர்ல அந்த ஒரு பாடம் பார்த்தோம், அந்த பாயிண்ட் பார்த்தோம் என்னன்னா, அப்படி ஒரு சபையில போதகர்கள் அதிகமா ஆயிட்டாங்கன்னா அவர்கள் எல்லோருமே அந்தியோகியா சபை காமிச்ச முன் உதாரணத்தை பின்பற்றணும். அந்தியோகியா சபை என்ன முன் உதாரணத்தை பின்பற்றினாங்க, அவங்களுக்குள்ள நிறைய போதகர்கள் வந்தவொடனே மற்ற சபைக்காக போதகர்களை இங்கிருந்து என்ன பண்ணாங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நாம கூட இங்க அது கடைபிடிக்கிறது நமக்கு அவசியமா அங்க இருக்குது சொல்றார். அப்போ லெட் சம் பி சென்ட் ஃபோர்த் அஸ் மிஷனரிஸ் கோலப்டரர்ஸ் பில்கிரிம்ஸ். இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஒரு சபையிலும் ஒரு வேலை தேவன் ஆசீர்வாதம் அதிகமாக இருந்த அநேக சகோதரர்கள் வளர்ந்து போதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்றிருந்தா, மற்ற சபைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இப்படி ஆசீர்வாதத்தை பெற்ற சபை அவங்களுக்காக மற்றவர்களை அனுப்பணும். அப்படி செய்யும் போது ஒரு விசேஷமான பாயிண்ட் அங்க பேசுறார், சில சமயங்கள்ல ஒரு சபை நினைக்கலாம் என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கிறவங்க உணர்ந்து, அப்போ ஒரு சகோதரனோ இரண்டு பேரோ மூன்று பேரோ அவர்கள் முழுவதுமே ஃபுல் டைம் காஸ்பல் சர்வீஸ் இல்லைங்களா, அதா பாருங்க, அண்ட் தட் எ பிரதர் குட் அட்வான்டேஜியஸ்லி கிவ் ஹிஸ் என்டையர் டைம் டு மினிஸ்டரிங். ஒரு சகோதரன் தன்னுடைய முழு நேரத்தையும் இந்த ஊழியத்துக்காக செலவு செய்வது நன்மையாயிருக்கும் என்று அந்த எக்லீசியா கருதினால் ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த சகோதரன் முழு டைம் அவருக்குள்ள போயிடுறாரு, முழு டைம் ஃபுல் டைம் அவருக்கு வேற எந்த வேலை இல்ல, அந்த வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம், உங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்க சபையா பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த சபையை கருதினால், அப்படி கருதி அவங்க ஏதாவது அடிப்படை தேவைகள் அந்த சகோதரனுக்கு கொடுத்தால், அந்த சகோதரன் அதை பெற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க இந்த வேலையில இருந்தால் அது தப்பு என்று சொல்லக்கூடிய வசனம் வேதத்துல எங்கேயுமே இல்லை. அப்படின்னா இதை கூட தேவன் கண்டிப்பா அங்கீகரிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா கண்டிஷன் என்னன்னா, பட் போத் தி சர்விங் எல்டர் அண்ட் தி சப்போர்ட்டிங் எக்லீசியா, எந்த சபையில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதோ அந்த அந்த சபையினுடைய மூப்பர் அந்த சபையினர் எல்லாரும் ஒரு விஷயத்தை கணக்கில் வச்சுக்கணும் என்னன்னா, ஷுட் சீ டு இட், கணக்கில் வச்சுக்கோங்க, தட் தி அமௌண்ட் ப்ரொவைடட் இஸ் நாட் மோர் தென் ரீசனபிள் லிவிங் எக்ஸ்பென்சஸ். அப்படி தரக்கூடிய அந்த உதவி எப்படி இருக்கணும்னா, அது ரீசனபிள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் அடிப்படை. அந்த சகோதரன் பர்டிகுலரா ஒருவேளை அவர் ஃபார் தட் சர்வெண்ட் அண்ட் தோஸ் ப்ராப்பர்லி டிபெண்டன்ட் ஆன் ஹிம், இதெல்லாம் கருத்துல கொள்ளணும். அந்த சகோதரனுக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒருவேளை அவர் ஒரு குடும்பஸ்தன அவர் சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மினிமம் ரெக்கார்டு மாத்திரம் கொடுக்கணுங்கிறதுல நீங்க என்ன பண்ணுங்க எல்டர் சரி, அதே சமயத்துல எந்த சபை அனுப்புறாங்களோ அந்த சபையினுடைய அங்கங்கள் கூட ரொம்ப தெளிவா இருந்துட்டு அது விஷயம் செய்யும். ஆனா இங்க இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு தேவனுடைய விஷயத்துல ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஏன்னா ரெண்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன், நான் இல்லை முக்கியமா இல்லைங்களா, அவர் சகோதரருக்கு இந்த வாய்ப்பு அங்க வரும் பொழுது அப்ப நமக்குள்ள சில குழப்பங்கள் ஆயிடுச்சு, இது அனுமதிக்கிறாரா இல்லையா, இது நம்ம பண்ணலாமா இல்லையா அப்படி எல்லாம் வந்துருச்சு. அப்போ அதனால நம்ம சில விஷயங்கள் டிராப் பண்ணிட்டோம். ஒரு நல்ல வாய்ப்பா தான் இருந்திருக்கும், தேவனுடைய சித்தம் மாத்திரம் பார்த்துருந்தோம்னா. அப்ப இங்க நமக்கு அந்த ஒரு நன்மையான ஒரு காரியம் தான் இங்க இருக்குது, அது அந்த அந்த ஒரு அதிகாரம் அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல நான் இந்த பாயிண்டோட அங்க பிரதர் முடிக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்துட்டு சபையில ஒழுங்கு இந்த எந்த எந்த விஷயத்துலனா அபவுட் பெய்ட் மினிஸ்ட்ரி. அப்போ இந்த ஊழியத்துக்காக தேவனுக்காக சில சமயங்களை நாம் செய்யும் பொழுது, ஆனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போஸ்தல் பவுலினுடைய எக்ஸாம்பிள். அவர் தன்னுடைய சொந்த கைகளில் அவர் வேலை செஞ்சுட்டு, தனக்கு மாத்திரமல்ல விசேஷமாக தன்னோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு, தேவைப்பட்டவங்களுக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு ஊழியம் செஞ்சது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான் சிறந்த உதாரணம் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் சில சமயங்களில் கால சூழ்நிலைகள் நம்முடைய குண லட்சணங்கள் வளர்வதற்கு ஏதுவாக தேவன் மாற்றி அமைச்சு அனுமதிக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் தேவன் அனுமதிக்கிற பிரகாரம் அவரை சார்ந்து நாம் இருக்கிறது கூட சில சமயங்களுக்கு தேவன் அனுமதிக்கிறார். மாறாக பெயர் சபையில் நிற்கக்கூடிய கருத்துக்கள், அவங்கள் பின்பற்றக்கூடிய முறை, இது எங்கேயுமே நம்ம வேத வசனங்கள் அங்கே அனுமதிக்கிறதே அங்கே இல்லை. அதே சமயத்தில் விசேஷமான சபையினுடைய அந்த சபை கூட அது மாதிரி தான் அங்கே டீல் பண்ணிக்கணும் தங்களுடைய நடவடிக்கைகளில். ஏன்னா இது ஏன் நான் கொஞ்சம் ஹம்பிளாக நான் தாழ்மையாக சொல்லணும் என்றால், கடந்த சில நாட்களில் நம்ம சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணும்போது சில சமயங்கள் நமக்கு மனசு வருத்தம் ஆயிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அப்படி நினைக்க வேண்டாம். சகோதர சகோதரர்களே, இது தேவனுடைய ஊழியம். சில சகோதரர்கள் சில மூப்பர்ஸு முயற்சிகள் செஞ்சு அது உங்களுக்கு தவறாக பட்டிருந்தா நீங்கள் தயவு செஞ்சு அப்படி நினைக்க வேண்டாம். இது வந்துட்டு தேவனுடைய வேலை. நம்மளா சொல்ல முடியும், தேவன் செஞ்சுக்குவார் எல்லா விஷயங்களும். ஆனால் மற்ற அதே சமயத்தில் இதில் இந்த பொறுப்பில் ஒரு வேலை நானோ வேறு யாரோ இருந்தாலும் கூட ஒரு புது சிருஷ்டி கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்தபட்ச, அதாவது நல்ல ஒரு முன் உதாரணத்தை நாம் தருவோம். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.